நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநில பல்கலைக்கழக புகுமுக தேர்வான HSC-யில் இவரிடம் தமிழ் மொழியை ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்தவர்களில் முதல் ஐந்து இடங்களை முறையே பொன் விமலராகவன் விஜயன், சஞ்சனா கௌரீகரன், நிதுரா யசோதரன், மாதினி அருள்நந்தி மற்றும் தக்ஷன் சிவச்செல்வன் ஆகியோர் பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள். தமிழ் மொழியில் சாதித்த அந்த ஐவருடனும் உரையாடும் நான் மகேஸ்வரன் பிரபாகரன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுடைய இந்த பெறுபேறு, தமிழில் நீங்கள் மாநில அளவில் சாதனை படைத்திருக்கின்றீர்கள், அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்விகளை கேட்பதற்கு முன்பாக உங்களை ஒருமுறை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன்.
வணக்கம், நான் சஞ்சனா கௌரிகரன். நான் டென்வர்சல் பாடசாலையில் படித்தேன். நான் இப்போது தமிழை 4 வருடங்களாக படித்து வருகிறேன்.
வணக்கம், என் பெயர் ராகவன் விஜயன். நான் இப்பொழுது 4 வருடங்களாக பாலர்மல செவனின் பள்ளியில் தமிழ் கற்று வருகின்றேன். இந்த வருடம் சிக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்து முதலிடத்தை பெற்றேன்.
வணக்கம், என் பெயர் மாதினி அருள்நந்தி. நான் வெண்வத்தில் தமிழ் கல்வி நிலையத்தில் படித்தேன். நான் இவ்வருடம் தமிழ் உயர்தல் கருத்து 4வது இடத்தை பெற்றுக்கொண்டேன்.
வணக்கம், எனது பெயர் நிதுரா யசோதரன். நான் வெண்வத்தில் தமிழ் கல்வி நிலையத்தில் ஆரம்ப பள்ளி முதல் 12 வரை தமிழை ஒரு பாடமாக கற்றுள்ளேன்.
வணக்கம், எனது பெயர் தக்ஷன் சிவச்செல்வன். நான் ஆரம்ப பள்ளியிலிருந்து 12 வரையும் வெண்வத்தில் தமிழ் பள்ளியில் படித்து வந்தேன்.
மிகவும் நன்றி உங்களை அறிமுகப்படுத்தியதற்கு. முதலில் நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி என்னவென்றால், இந்த தமிழில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இந்த தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்த கதையை சொல்லுங்களேன்.
தமிழ் என்றால் எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு என்னுடன் ஒரு பின்னி பிணைந்த விடயமாக இருந்தது. அது என் தாய்மொழியாக இருந்ததாலும் அது எனக்கு தமிழ் சமுதாயத்துடன் ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்ததாலும் எனக்கு தமிழ் கற்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது.
இந்த சிறிது வயதிலிருந்தே நான் பல நாடுகளுக்கு சென்றாலும் என்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தினர் அனைவரும் வீட்டினரிடம் தமிழ் தான் பேசுவார்கள். தமிழ் கதைகள் இலக்கியங்களை கேட்டு வளர்ந்து வந்தான் நான். அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பின்னும் என்னுடன் உள்ள தமிழ் எப்பொழுதும் என்னோட ஒரு வலுவான தொடர்பை கொண்டிருந்தது. சற்று வருடங்களுக்கு முன் தான் என்னுடைய அப்பா அம்மா என்னை தமிழ் பள்ளிக்கு சேர்த்து விட்டு ஒரு முறையாக என்னை தமிழ் படிக்க ஊக்குவித்தனர். அதுக்கு பின்னர் எனக்கே ஒரு ஆர்வம் வந்து விட்டது, என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தமிழ் பள்ளிக்கு சென்று நன்றாக தேர்வு எழுத வேண்டும் என்று.
நான் சிறுவயதில் இருந்தே எனது பெற்றோர்களுடனும் குடும்ப உறவினர்களுடனும் தமிழில் உரையாடி வந்தேன். அதன் பின் நான் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்ததன் நான் 8ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு விட்டு 10ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையை செய்து முடித்து தமிழை ஒரு பாடமாக எனது தாய்மொழியாக எனக்கு ஒரு பரீட்சை எடுக்க ஒரு விருப்பம் வந்தது.
நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்தாலும் நான் எனது தமிழ் சமூகத்துடன் இணைந்து கொள்ள தமிழை பற்றி மேலும் அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் பட்டேன். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள எனது உறவினர்களுடன் தமிழில் உரையாடுவதற்கும் தமிழை கற்பதற்கான தேவையும் ஆர்வமும் ஏற்பட்டது.
ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு தமிழ் இளைஞர் ஆகிய நான் என்னுடைய பின்னணி, என்னுடைய வேர்கள் பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தனி ஆசையினால் தான் தமிழ் பள்ளி மூலமாக கற்றுக்கொள்ள அந்த விருப்பம் வந்தது. அதில்லாமல் என்னை சுற்றி நடக்கும் தமிழ் விழாக்கள், பண்டிகைகள் ஆகியவற்றை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காகவும், என்னுடைய சொந்த காரங்களில் தரளமாக தமிழில் பேச வேண்டும் என்பதற்காகவும் தமிழை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்.
நீங்கள் இந்த தமிழை கற்று வரும்போது, அதாவது இப்பொழுது HSC எடுத்துவிட்டீர்கள், அதுவரை நீங்கள் இந்த தமிழை படிக்கும் போது நீங்கள் எதிர்கொண்ட சேலஞ்சஸ், அதாவது சவால்கள் என்ன என்று கூறுங்களேன்.
நான் கூடுதலாக எனது எழுதும் பகுதிகளில் நான் நன்றாக செய்து வந்தேன். ஆனால் கேட்டலுக்கும் பதில் அளித்தலுக்கும் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் இதை நான் எனது ஆசிரியர்களின் உதவியின் மூலமும் எனது பெற்றோர்களின் உதவியின் மூலமும் நான் இதை சரியான வகையில் எப்படி செய்யலாம் என்று நான் அறிந்து கொண்டேன்.
இந்த வருடமும் கடந்த வருடமும் சேர்த்து தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது தமிழ் பள்ளியின் வேலைப்பாடை சமாளிக்கவும் அதனுடைய முதன்மை பள்ளியின் வேலைப்பாடை சமாளிக்கிறது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏன்னா நான் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் இருந்தேன் இந்த காலகட்டத்தில். மேலும் எனக்கு தமிழை சரளமாக பேச முடிந்தாலும் அதை முறையாக எழுதவும் கேட்டு கிரகித்து பதிலளித்தவும் மற்றும் படித்து கிரகித்து பதிலளித்ததிலும் எனக்கு சற்று கடினமாக இருந்தது. அந்த கடினத்தை என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்னுடன் சேர்ந்து என்னுடைய வீட்டு பாடத்தை ஆராய்ந்து என்னிடம் பின்னூட்டல்களை கொடுத்து நானே எவ்வாறு என்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை என்னிடம் கற்றுத்தந்து என்னை வளர்த்தார்கள் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் என்னோட தேர்வு வரும் நேரத்தில் என்னால் தளமாக எழுதவும் முடிந்தது, பதிலளிக்கவும் முடிந்தது.
எனக்கு தமிழில் வீட்டில் பேச்சு தமிழில் உரையாடி வந்ததனால் சரளமாக தமிழில் எனது பேச்சு பரீட்சையில் உரையாடுவது சில கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் எனது ஆசிரியர்களின் உதவியுடனும் பெற்றோர்கள் சக குடும்ப உறவினர்களின் உதவியுடனும் நான் எனது திறனை மேம்படுத்தி தேவையெடுத்தேன்.
ஆங்கிலம் ஒரு பிரதான மொழியாக இருப்பதனால் நான் எனது பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களுடன் தமிழில் உரையாடுவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் வார்த்தைகளின் உச்சரிப்பு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் நான் எனது வகுப்பு இந்த வருட மாணவர்கள் வந்து புதிய பாடத்திட்டத்தை செய்வதனால் அதில் தமிழில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது.
பேச்சு தமிழுக்கும் தூய தமிழுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த HSC வகுப்புகள் தொடங்கின பின்புதான் எனக்கு முழுமையாக விளங்கினது. அதனால் பேச்சு தமிழிலிருந்து தூய தமிழுக்கு மாறுவது அந்த செயல்முறை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த கட்டுரைகள் எழுதும் பொழுது மற்றும் வாய்மொழி தொடர்பாடல் பரீட்சைகளுக்கு பேசும் பொழுது தூய தமிழில் மட்டுமே அதை செய்வது வந்து ஒரு சவாலாக நான் கண்டனான். அது இல்லாமல் என்னுடைய பிரதான பள்ளியில் நான் செஞ்ச வேலைகள் மற்றும் ஒப்படைகள் தமிழ் பள்ளி தந்த வேலைகளோட சமநிலைப்படுத்துவது ஒரு பெரும் சவாலாக நான் கண்டனான்.
தமிழ் படிக்கின்ற பலர் கூறுவார்கள், ஸ்போர்ட்ஸ் அதாவது விளையாட்டுக்கள் ஒன்றிலையும் பங்கேற்க முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் சனிக்கிழமைகளில் தமிழ் பாடசாலை போவதனால் அதற்றை கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை தொடர முடியாமல் இருப்பதாகவும் பலர் குறைப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சவாலாக அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இப்ப நீங்கள் தமிழை படித்து அதில் சவால்களை பற்றியெல்லாம் கூறியிருக்கின்றீர்கள், அடுத்து வருகின்ற மாணவர்கள் அதாவது உங்களுக்கு சின்ன வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் HSC எடுப்பவர்களுக்கு ஒரு மாற்றம் அதாவது அவர்கள் ஈஸியாக இலகுவாக கற்பதற்கு ஒரு மாற்றம் தேவை என்றால் என்னென்ன மாற்றங்களை உண்டு பண்ணினால் அவர்கள் இலகுவாக படிக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்?
மாணவர்கள் நேர அட்டவணைகளை ஒழுங்கு செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒரு எஃபிஷியன்டான மேனரில் ஒரு வகையில் வந்து பயன்படுத்த முடியும் என்று நான் நம்புகின்றேன்.
அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக வாய்மொழி தொடர்பாடல், ஏனென்றால் அதுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கு பல நாட்கள் எடுக்கும். எனவே கடைசி நேரம் வரைக்கும் விட்டுவிடக்கூடாது.
அதே போலதான் கடைசி நேரத்தில் விட்டு விடக்கூடாது. முதலிலிருந்தே தமிழை ஒரு பாடமாக மட்டும் எடுக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தினருடன் உரையாடுவதோ அல்லது சிறு சிறு எழுத்து பயிற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அது எவென்ச்சுவலி தேர்வை எழுதுவதற்கு மிகவும் உதவும்.
தமிழை படிக்க பஞ்சு பிடிச்சால் தினமும் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாகவே தமிழில் உங்களுடைய திறன்களை மேம்படுத்தலாம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்படி SBS ATBC போன்ற வானொலி காட்சிகளை கேட்பதன் மூலமாக அதில் உங்களுக்கு தெரியாத சொற்களை உங்கள் குறிப்புகளுக்குள் எழுதி ஒரு நாளும் பாடமாக்கி கொண்டு வந்தாலே உங்களுடைய சொல் வங்கியை வளர்த்து கொள்ளலாம். அது உங்களுடைய பரீட்சைக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
தமிழ் சமுதாயத்தில் வளர்ந்து நான் வருவதால் நமது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் பாடசாலைகளிலேயே நான் மற்றவர்களுடன் உரையாடும் போது ஆங்கிலத்தில் உரையாடுவதை விட்டுவிட்டு தமிழ் மொழியில் உரையாடுவதை கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.
கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள் இவ்வாறு படிப்பித்திருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாக இருந்திருக்கும், அல்லது அவர்கள் இப்படி படிப்பிக்கின்ற விதத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறினால் எதை கூறுவீர்கள்? இதிலும் மாற்றங்கள் எதுவும் தேவை என்று யாராவது கருதுகின்றீர்களா?
அவர்கள் இப்பொழுது செலுத்தும் உழைப்பே என்னை பொறுத்தவரை போதும் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய உழைப்பை அவர்கள் இன்னும் சில விதங்களில் சரியாக செலுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு அவர்களது வீட்டு பாடம் அல்லது தேர்வுகளை எடுத்துக்கொண்டு அவர்களது ஆசிரியர்களிடம் சென்று ஒருவருக்கொருவர் தனியாக பேசி பின்னூட்டல்களை வாங்கினால் கண்டிப்பாக அது அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும் என்று நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு ஒரு எழுத்தாக்கத்தில் அவர்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் வரும் வரை அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஆசிரியர்களிடம் கொடுத்து பின்னூட்டல்களை வாங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறான உழைப்பை அவர்கள் தொடர்ந்து செலுத்தி கொண்டால், ஒவ்வொரு வாரமும் செலுத்தினால் அவர்களது தேர்வு மற்றும் தமிழ் படிப்புக்கு அது மிகவும் உதவும் என்று நினைக்கிறேன்.
அதாவது ஆசிரியர்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று அந்த ஆசிரியர்களும் அதற்கு உதவியாக தொடர்ந்து வழங்கி கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறுகின்றீர்கள் வராகவன். நல்லது.
ஆசிரியர்கள் என்னை மிகவும் இந்த வருடம் மிகவும் உதவி இருக்கின்றார்கள். ஆனாலும் புதிய பாடத்திட்டத்தின் மாற்றங்களால் அவர்கள் சொற்களஞ்சியங்களில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் நம்புகின்றேன்.
தமிழில் ஒரு சாதனையை படைத்திருக்கின்றீர்கள். ஆனபடியால் உங்களிடம் இருந்து சமுதாயத்திற்கும் கணக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற தமிழ் மக்களிடையே. உங்களுடைய இந்த தமிழ் அறிவையும் இந்த எதிர்பார்ப்புகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக எதிர்காலத்தில் என்ன செய்வதாக திட்டமிட்டிருக்கின்றீர்கள் தமிழை பொறுத்த மட்டில்?
நிச்சயமாக தேர்வு எழுதிவிட்டோம், அதனால் நமக்கும் தமிழுக்கும் உள்ள உறவு முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இங்குள்ள கம்பன் கழகம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள குழுக்களிடம் சேர்ந்து தமிழ் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்று, உதாரணத்திற்கு கம்பன் கழகம் போன்ற கழகங்களில் ஈடுபட்டு, மேலும் எங்களது தமிழ் பள்ளிக்கு எங்களது முதன்மை பள்ளி HSC முடித்ததற்கு பின்னர் ஆசிரியர்களாக வந்து உதவுவது போன்றவற்றின் மூலம் நாம் தமிழின் நம்முடைய தாக்கத்தை மீண்டும் மீண்டும் செலுத்திக் கொண்டே இருக்கலாம். மீண்டும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்பொழுதும் மேம்பட்டு வாழும். அந்த அவ்வாறு நம் தமிழ் தொடர்பை வளர்த்துக் கொண்டே சென்றால் அடுத்த தலைமுறைக்கும் நாம் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை எடுத்துக் கொள்ளலாம்.
சொன்ன மாதிரி எமது பயணம் தமிழோட இதோட முடியவில்லை என்று நான் நம்புகிறேன். எனவே தமிழ் நிகழ்வுகளிலும் நாம் ஈடுபட்டு நமது தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வதுடன் அவர்களை தமிழ் மீது தத்து இருக்கும் வகையாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும்.
அதோடு நான் நினைக்கிறேன் என்னவென்றால், நாம் தமிழ் பாடசாலைகளில் உருவாக்கிய நண்பர்களோடு தொடர்ந்து எப்போதுமே தமிழில் உரையாட வேண்டும், மற்றும் தமிழ் சம்பந்தப்பட்ட விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
என்னுடைய 12 உயர்தர பரீட்சைகள் முடிந்தவுடன் என்னுடைய தமிழ் பள்ளிக்கு மீண்டும் ஒரு துணை ஆசிரியராக பணியாற்ற விரும்புகின்றேன். அதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்தி அவர்களுக்கு கொடுத்து, அதுவும் அதன் மூலமாக என்னுடைய தமிழ் அடையாளத்துக்கும் அத்துடன் இணைந்து இருக்கலாம். பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி சொசைட்டி என்று பல அமைப்புகள் இருக்கின்றது. இந்த தமிழ் அமைப்புகள் மூலமாக தமிழோட அப்பவும் இணைந்து இருக்கலாம்.
எனது பிரதான பாடசாலை பரீட்சைகளை முடிந்ததும் நான் எனது தமிழ் பாடசாலைக்கு சென்று ஒரு ஆசிரியராக அங்கிருக்கும் மாணவர்களை உதவ விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் அஞ்சலி தமிழ் சொசைட்டி போன்ற தமிழ் அமைப்புகளில் ஈடுபட விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் தமிழ் நூலகங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று எனது தமிழ் அறிவை வளர்த்து கொள்ளவும் நான் விரும்புகின்றேன்.
மிகவும் நன்றி. மீண்டும் உங்களுக்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும், அதே நேரத்தில் உங்களுடைய இந்த சாதனைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.